வேதாகமம் இஸ்ரவேல் தேசத்தாரும். இஸ்ரவேல் தேசத்தில் இன்று ஏன் மிகுந்த தாக்குதல்கள் இடம்பெறுகின்றன என்று நீங்கள் எப்போதாவது நினைத்ததுண்டா? பண்டைய இஸ்ரவேலரின் வரலாற்றின் யூதர்கள் மற்றும் அரேபியர்கள் இடையிலான போராட்டங்களின் மூல காரணத்தை வேதாகமத்தில் காணலாம். அதன் வரலாற்றின் விவரத்தை இச்சிறிய பகுதியில் விவரிக்க இயலாது. எனினும் இத்தருணத்தில் குறிப்பாக நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு தேவன் ஒரு தனிப்பட்ட மனிதனாகிய ஆபிரகாமுக்கு வாக்களித்திருந்தார். அது என்னவென்றால், ஆதியாகமம் 12:2 நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து. இஸ்ரவேலரின் தேசத்தை குறித்து, நீ பரதேசியாய் தங்கியிருக்கிற கானான், பின்பு இஸ்ரவேல் என்னப்பட்ட தேசம் முழுவதையும் உனக்கும் உன் பின்வரும் உன் சந்ததியாருக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன். ஆதியாகமம் 17:8 இவ்வார்த்தைகளை நாம் காணலாம் என்று தேவன் வாக்களித்தார். ஆயினும் அவனும் அவனுடைய சந்ததியும் அதை சுதந்தரித்து மகிழ்வதற்கு முன்பு மிகவும் கஷ்டமான நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்று அவனிடம் வெளிப்படுத்தினார். ஆபிரகாமின் வாழ்நாட்களில் அவனுக்கு வாக்களிக்கப்பட்ட தேசத்தை அவன் அடையவில்லை என்று வேதாகமமே கூறுகிறது. இருப்பினும் தன்னுடைய சந்ததியினர் ஒரு நாள் அத்தேசத்தை சுதந்தரித்து என்றென்றும் வாழ்வார்கள் என்று விசுவாசத்தோடு அவன் மரித்தான். ஆயினும் தேவன் அபிரகாமின் மரணத்தை தொடர்ந்து கணிசமான ஆண்டுகளுக்கு பின்பு இவ்வாக்கு தத்தத்தை தொடர்ந்து பின்வரும் வழிகளில் நிறைவேற்றினார். அபிரகாமின் சந்ததியினர் தங்கள் தேசத்தில் கோரமான வறட்சியினால் எகிப்துக்கு இடம்பெயர்ந்தனர். அங்கு அவர்கள் பழகி பெருகியதை தங்களுக்கு ஆபத்தாக எகிப்தியர்கள் கண்டனர். பார்வோன் அரசன் அவர்களை 400 கொடூரமாக அடிமைத்தனத்திற்குட்படுத்தி புதிதாய் பிறக்கும் யூத குழந்தைகளை கொல்லும்படியான ஒரு கட்டளையை வகித்தான். இருப்பினும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களின் பிரகாரம் அவர் மோசே என்றொரு இரட்சகனை கொண்டு அபிரகாமின் சந்ததியாராகிய யூதர்களை பலத்த அற்புதங்களின் மூலம் எகிப்திய தலைவர்களின் கொடுமைகளிலிருந்து விடுவித்தார். அவர்களை வண்ணாந்திர மார்க்கமாக வாக்குத்தத்தத்தின், அதாவது இஸ்ரவேல் தேசத்திற்கு நடத்தி கொண்டு வந்தான். இந்நிகழ்ச்சி தேவனின் வாக்குத்தத்தத்தின் ஆரம்ப நிறைவேறுதலாகும். அதன் நீண்ட கால வாக்கு தத்தமாகிய நித்திய சுதந்திரம் ஆபிரகாமின் மாபெரும் சந்ததியில் உதித்த இயேசு கிறிஸ்துவின் மூலம் இன்னும் நிறைவேறாத இவ்வாக்குறுதி இனி நிறைவேறும். தேவன் அவருடைய விசேஷித்த ஜனங்களாக இஸ்ரவேலரை ஏற்படுத்தினார். ஏனெனில் அவர்களில் விசுவாசம் உள்ள முன்னோரான ஆபிரகாமுக்கு அவர் வாக்களித்திருந்தார். அக்காலத்தில் இத்தேசத்தில் வாழ்ந்த துன்மார்க்கரை அழித்து இஸ்ரவேல் மக்கள் ஒரு தேசத்தாராக தேவன் அவர்களுக்கு உதவினார். எனினும் உபாகமம் புத்தகத்தில் இஸ்ரவேலரிடம் கூறினார். உபாகமம் 9:5 உன் நீதியின் நிமித்தமும் உன் இருதயத்தினுடைய உத்தமத்தின் நிமித்தமும் நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிக்கும்படி பிரவேசிப்பதில்லை. அந்த ஜாதிகளுடைய ஆகாமியத்தின் நிமித்தமுமாகவும் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு எனும் உன் பிதாக்களுக்கு கர்த்தர் ஆணையிட்டு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாகவும் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறார். தேவன் விசேஷித்த ஆசீர்வாதங்களை அளித்திருந்தும் அவனுடைய சந்ததியில் அநேகர் மிகவும் அவ்விசுவாசிகளாய் இருந்து முரட்டாட்டம் உள்ளவர்களாய் ஆனார்கள். ரட்சிப்பு பிறப்பினாலே அன்றி விசுவாசத்தின் நற்கிரியைகளினால் வருகிறது என்று தேவன் தெளிவாக்குகின்றார். குறித்து இஸ்ரவேல் என்ற வார்த்தை ஆபிரகாமின் பேரனான யாக்கோபின் மற்றொரு பெயராகும். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது வேதாகமம் உலகத்தின் எதிர்காலத்தை அறிவித்தல். தேவன் எதிர்கால அறிவை அறியும் வல்லமையுடையவர். அந்த வல்லமையால் எதிர்காலத்தில் நடக்க போவதை சரியாக அறிகின்றார். கால காலங்களாக தேவன் தொடர்ச்சியாக எல்லா விதமான அழிவுகள் மற்றும் அதிசயமான உலக நிகழ்வுகளை மிக தெளிவாக முன்னறிவித்திருக்கிறார். தேவன் அந்த எதிர்கால நிகழ்ச்சிகளை தாம் தெரிந்து கொண்டு தீர்க்க தரிசிகளின் மூலமாக மனித வர்க்கத்தினருக்கு வெளிப்படுத்துகிறார். அக்காலத்தின் மக்களுக்கு சொல்லிய யாவும் எதிர்கால சந்ததியினருக்காக வேதாகமத்தில் தீர்க்க தரிசன வார்த்தைகளாக எழுதப்பட்டிருக்கிறன. தேவன் நம்மோடு தமது முன்னறிவை பகிர்ந்து கொள்ள மூன்று பிரதான காரணங்கள் என்னவென்றால், முதலாவது அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை மானிடருக்கு நிரூபித்தல். இரண்டாவதாக எதிர்கால நம்பிக்கையை மக்களுக்கு அளிப்பது. மூன்றாவதாக பூமியின் மேல் வரப்போகிற பயங்கரமான பேராபத்து மற்றும் அழிவிலிருந்து மக்களை ரட்சிப்பது எப்படி என எச்சரிப்பது. உதாரணத்திற்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் தேவன் தமது வல்லமையை நிரூபித்து இவ்வாறு கூறுவதை நாம் காண்கிறோம். ஏசாயா 42:9. பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின, புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன். அவைகள் தோன்றாததற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமோசின் புத்தகத்தில் தீர்க்கதரிசி சொல்கிறார், ஆமோஸ் 3:7, கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். இருந்த போதிலும் தேவனுடைய வார்த்தைகளின் எச்சரிக்கையை மக்கள் விசுவாசியாமல் அடிக்கடி மறுதளித்து தீர்க்க தரிசிகளை துன்பப்படுத்தினர். உதாரணத்திற்கு 4 புத்தகத்தில் நமக்கு சொல்லுகிறது, 2:16:15-16, அவர்களுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தை தமது வாசஸ்தலத்தையும் காப்பதற்கான இரக்கமுள்ளவராயிருந்தபடியால் அவர்களிடத்திற்கு தம்முடைய ஸ்தானாதிபதிகளை, அதாவது எச்சரிப்பு கொடுப்பவரை ஏற்கனவே அனுப்பினார். ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்க தரிசனங்களை மற்றும் அவருடைய தீர்க்க தரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரமம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டு சகாயமில்லாமல் போயிற்று. மிகவும் முக்கியமாக 2000 முன்பே பின்பு நிறைவேறிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, வாழ்க்கை, மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் பற்றிய நிகழ்ச்சிகளை வேதாகமம் தெளிவாக முன்னறிவித்தது. ஆயினும் இயேசு பூமிக்கு பரிபூரண வல்லமையுடன் திரும்பி வந்து அழிவு மற்றும் மரணம் போன்றவற்றிலிருந்து உலகை ரட்சிப்பார் எனவும் வேதாகமம் முன்னறிவிக்கின்றது. நாம் இவ்வாக்குறுதிகளில் உறுதியாயிருக்கலாம், ஏனெனில் தேவன் முற்காலங்களில் தமது வாக்குறுதிகளை தொடர்ந்து நிறைவேற்றி இருக்கிறார். வேதாகமத்தின் ஏனைய தீர்க்க தரிசிகளில் அநேகம் இஸ்ரவேல் மற்றும் அதை சூழ்ந்த தேசங்களை பற்றி இருக்கின்றன. வேதாகமத்தின் ஏனைய தீர்க்க தரிசனங்கள் அநேகம் இஸ்ரவேல் மற்றும் அதை சூழ்ந்த தேசங்களை பற்றி இருக்கின்றன. கிபி 70 பண்டைய இஸ்ரவேல் தேசம் ரோம ராஜ்யத்தால் அழிக்கப்பட்டு உலக வரைபடத்திலிருந்து நீக்கப்பட்டது. இருந்த போதிலும் ஏறக்குறைய 2000 பின்பு, அதாவது 1948 தேசம் மீண்டும் உருவாக்கப்பட்டு உலகம் முழுவதிலும் சிதறியிருந்த யூதர்கள் தங்கள் முன்னோர்களின் தேசத்திற்கு இன்னும் திரும்புகின்றனர். இந்த சம்பவங்கள் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு தேவனால் தெளிவாக முன்னறிவிக்கப்பட்டிருந்ததை வியக்கத்தக்கதாக இருக்கிறது. இயேசுவின் மரணத்திற்கு பின்பு ரோம பேரரசு இஸ்ரவேலரை முழுவதும் அடக்கி அழித்து யூதரை இந்தியா உட்பட உலகம் முழுவதிலும் சிதறடித்தனர். இது தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மறுதளித்து கொலை செய்ததால் பிதாவாகிய தேவன் இஸ்ரவேலருக்கு அளித்த தண்டனையாகும். இருப்பினும் சுமார் 2000 வருடங்களுக்கு பின்பு நாடுபடுத்தப்பட்டு சிதறி வாழ்ந்த யூத மக்கள் இன்னும் மீண்டும் சொந்த தேசத்துக்கு குடிகளாய் வந்திருக்கிறார்கள். தேவன் 1000 வருடங்களுக்கு முன்பு எரேமியா உட்பட எண்ணற்ற தீர்க்க தரிசிகளின் மூலமாக முன்னறிவித்தபடி மீண்டும் யூதர்கள் தங்களின் தேசத்திற்கு பறக்க துவங்குவர். எரேமியா 32:37-38 வசனத்தில், இதோ என் சினத்திலும் என் கோபத்திலும் என் மகா உக்கிரத்திலும் நான் அவர்களை துரத்தி எல்லா தேசங்களிலும் இருந்து அவர்களை சேர்த்து அவர்களை இந்த ஸ்தலத்துக்கு திரும்பி வரவும் இதிலே சுகமாய் தங்கியிருக்கவும் பண்ணுவேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். இன்று இஸ்ரவேலில் நடைபெறும் பயங்கரமான சண்டையிலிருந்து இத்தீர்க்க தரிசனம் இன்னும் முற்றிலும் நிறைவேறவில்லை என்பது தெளிவாக நமக்கு தெரிகிறது. உண்மையில் இயேசு திரும்பவும் கடைசியாக சமாதானத்தையும் நீதியையும் கொண்டு வரும் முன்னதாக இச்சண்டை முன்னிலும் மோசமடைந்து பல நாடுகளுக்கு ஊடுருவும் என்பது வேதாகமத்தின் தீர்க்க தரிசனங்களின் விவரமாய் இருக்கிறது. அடுத்ததாக நாம் காணப்போகிறது என்னவென்றால் ஜீவனும் மரணமும் பற்றி. வாழ்வும் மரணமும் பற்றிய கேள்விகளுக்கு வேதாகமம் உண்மையான அர்த்தமுள்ள பதில் அளிக்கிறது. ஒரு புதிய குழந்தை பிறப்பில் அதிக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது போல அன்புக்குரிய ஒருவர் மரிக்கும் போது மிகப்பெரிய கவலையும் உண்டாயிருக்கிறது. மரணம் இறுதியானது என மிகவும் சில மக்களே ஏற்றுக்கொள்கின்றனர். உண்மையில் உலகில் பல மத தலைவர்கள் மக்கள் அழிபவர்கள் அல்ல, அவர்கள் கல்லறையில் வைத்த பின்பும் அவர்களிடமிருந்து வாழும் ஒரு பகுதி பிரிந்து செல்கிறது என்று கருத்தில் போதனை செய்கின்றனர். இருப்பினும் நாம் உண்மையாக அழிவுக்குரியவர்கள் என்று வேதாகமம் மிக தெளிவாக போதிக்கிறது. அது மனிதனுடைய முடிவை புல் உழுவதற்கு ஒப்பிடுகிறது உலருவதற்கு ஒப்பிடுகிறது. சங்கீதம் 103:15-16 வசனம், மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல பூக்கிறான், காற்று அதின் மேல் வீசின உடனே அது இல்லாமற் போயிற்று. நமது வாழ்க்கை எளிதில் மறையக்கூடியது என்பதை தினமும் நாம் வெளிப்படையாக காண்கிறோம். மேலும் சில குறிப்பிட்ட வருடங்களில் இருப்போம் என்பது நாம் அறிந்ததே. இருப்பினும் அது எப்பொழுதும் தொடராது என வேதாகமம் நமக்கு சொல்கிறது. முதல் மனிதன் ஆதாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போன காரணத்தினால் மனித குலம் பாவத்திற்குள்ளாகி அழிவு, அதாவது மரணம் அடைந்து விட்டது என்பதாக வேதாகமம் சொல்கிறது. எனவே வேதாகமம் மாபெரும் நம்பிக்கையை அழிக்கிறது. அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை அளிக்கிறது. அது மரணத்தை வெல்லும் ஓர் வழியை மரணமற்றதும் முடிவற்றதுமாகிய வியப்புக்குரிய புதிய வாழ்க்கை முறையாகும். அவருடைய அன்பின் போதனைகளை பின்பற்றி அவரை விசுவாசிக்கும் மக்களுக்கு தேவன் அளிக்கும் சமாதானம் வாழ்க்கை மற்றும் நித்திய ஜீவனின் ஈவுகள் ஆகும். உயிர்த்தெழுதல் மற்றும் அழிவின்மையின் வரங்களை பெற்ற முதல் நபர் இயேசு கிறிஸ்துவே. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவோருக்கு இவ்வார்த்தை கொடுப்பதாக தேவன் வாக்களித்துள்ளார். 1 Corinthians 15:21-23 இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவோருக்கு எந்த விதமான வரம் என்பதை நாம் பார்க்கலாம். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லோரும் மரித்திருக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். வேதனை, கிளேசம், பிணிகள், அநீதி மற்றும் இயற்கை சீற்றம் போன்ற மரணத்திற்கு வழி நடத்துபவைகள் அனைத்தும் தேவனுடைய நேர்மையும் நீதியுமான ஆட்சியை பூமி மீது நிலைநாட்டும்படி கிறிஸ்து திரும்பி வரும்போது ஒழிந்து போகும். தேவன் எல்லா மக்களுக்கும் தங்கள் வாழ்க்கையில் அவரவர் வழியை தேர்ந்தெடுத்து இப்போது வாழ அவருக்கு சுய உரிமையை அளித்திருக்கிறார். ஆயினும் அவர் தரும் மாபெரும் வரத்திற்கேற்ற விதமாய் நாம் நடக்கவில்லையானால் நித்தியமாக முழுமையான மரணத்தை பெறுவோம் என்று தெளிவாக எச்சரிக்கப்படுகிறோம். அடுத்ததாக நாம் காண இருக்கும் பாடம் வேதாகமும் தோல்பொருள் ஆய்வும். வேதாகமம் சரித்திரம் மற்றும் செய்தி தகவல்களின் தலை சிறந்த மூல காரணமாகும். உதாரணத்திற்கு ராஜாக்களின் புத்தகம் இஸ்ரவேல் தேசத்தை ஆட்சி செய்த வெவ்வேறு அரசர்களின் வாழ்க்கையின் நிகழ்ச்சிகளை, எகிப்து, சிரிய, லெபானோன் போன்ற இஸ்ரவேலை சூழ்ந்த எண்ணற்ற பண்டைய தேசங்களின் சம்பவங்களை தெளிவாக கடந்த 150 வருடங்களுக்கு மேலாக தோல்பொருள் ஆராய்ச்சியின் கண்டுபிடிப்புகள் வேதாகமத்தில் உள்ளன. எண்ணற்ற வரலாற்று குறிப்புகளை உண்மை என அதிகாரப்பூர்வமாக வெளிப்படுத்துகின்றன. ஒரு சில உதாரணங்கள் இதோ. பாபிலோன் 2 Corinthians ஆரம்பத்தில் நெபுகட்நேசார் அரசனை குறிப்பிடும் பண்டைய பாபிலோனிய இடிபாடுகளின் எண்ணற்ற கல்வெட்டுக்களை தோல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் தோண்டி எடுத்துள்ளனர். அதை கண்டடையும் வரை நெபுகட்நேசார் என்ற பெயர் வேதாகமத்துக்கு வெளியே அறியப்படவில்லை. மேலும் பண்டைய பாபிலோனிய சரித்திர குறிப்புகளின் கண்டுபிடிப்புகளில் கிமு 597-597 எருசலேமின் மீது பாபிலோன் படை எடுப்பு பற்றின வேதாகம விவரங்கள் ராஜாக்களின் புத்தகங்களில் குறிப்புகளுக்கு சரியாக ஒத்திருக்கின்றன. இதை நாம் 2 Corinthians 24:10-17 பார்க்கலாம். அடுத்ததாக மோவாபிய கல்வெட்டு. கிபி 1800 கடைசியில் தோல்பொருள் ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட மோவாபிய கல்வெட்டுகளில் மோவாபிய அரசன் இஸ்ரவேலருடன் போர் தொடுத்ததை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இக்கண்டுபிடிப்புகளின் உத்வேகம் மீண்டும் வேதாகமத்தின் உண்மைகளை உறுதிப்படுத்துவதாக இருக்கிறது. ஏனெனில் வேதாகம யுத்தங்களின் வரலாற்றுக்கு இணையாக 2 Corinthians 1:1-3 தெளிவாக விளக்குகின்றன. முடிவரையின் குறிப்புகள். வேதாகமம் எல்லோருக்கும் சொந்தமான ஒரு புத்தகம். உங்கள் வருணம், வயது, சமயம் அல்லது உங்கள் சமூக அந்தஸ்து எதுவாயினும் அது ஒரு பிரச்சனை இல்லை. மனிதன் ஏறக்குறைய காலத்தின் ஆரம்பமான மானிட தோற்றத்திலிருந்து அநீதி மற்றும் போராட்டத்தினால் கடைபிடித்து காணப்படுகிறான். நாம் இன்று காணும்போது வன்முறைகளும் தீமைகளும் சூரியனுக்கு கீழே புதிதல்ல. இருப்பினும் தேவனுடைய தலையீட்டால் பூமி ஒரு நாள் பரிபூரண நிலையை திரும்பவும் அடையும் என்று வேதாகமம் உறுதிப்படுத்துகின்றது. இந்த உறுதிப்படுத்துதலை நாம் முழுவதுமாக நம்பலாம். தேவனுடைய வாக்குத்தத்தங்களில் பங்கேற்பதற்கு மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்கால உலகத்தில் சமாதானமும் நேர்மை மற்றும் செழுமையான வாழ்க்கை வாழ்ந்து மகிழவும் அது வழிகாட்டுகிறது. நன்றி.